ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு: சூத்திரம் 1, திகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்து, மனிதன் ஆறறிவு படைத்தவன், மற்ற விலங்குகள் ஐந்தறிவுடையது, எப்படி இரண்டு உயிரும் ஒன்றாகும்? இந்த ஆறறிவு, ஐந்தறிவு, ஓரறிவு, ஈரறிவெல்லாம் நாம் கொண்டிருக்கிற தூல தேகத்தை வைத்துதான். சூக்கும தேகத்தை, சூக்கும தேகம் எல்லாருக்கும் ஒன்றுதான். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், சூக்கும சரீரம், குண சரீரம், அதுக்கப்புறம் தூல சரீரம். இந்த தூல சரீரத்தை வச்சு தான் மனிதனா, ராட்சசனா, தேவரா, விலங்கா, பறவையா நம்ம முடிவு செய்யும். அதன் பொறுத்து அந்த அறிவீச்சை செயல்படும். தூல தேகத்தை வைத்து அதை ஏற்படுத்தி பார்க்கும். மற்றபடி உயிர்கள் எல்லாம் ஒன்றுதான். யானை, சிலந்தி, எறும்பு இவையெல்லாம் எவ்வாறு பூஜை செய்தது என்ற ஒரு கேள்வி. சிவபெருமான அறியணுடனே எங்களுடைய பல பிறப்பு எடுத்து இப்படி பல புண்ணியங்கள் செய்தாதான் அறிய முடியும்னு சொல்றீங்க. ஐந்தறிவு உயிர்களே பூஜை செய்திருக்கிறதே, இதற்கு எப்படி நாம, இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது எப்படி சொல்றோம் அப்படின்னா, சிலந்தியா கோச்சங்க சோழ நாயனார் ஆனைக்காவில பூஜை செய்தார், வெள்ளானை யானையும் பூஜை செய்தது, திருந்து தேவன் குடியில இந்திரன் நண்டா பூஜை செய்தார், திரு எறும்பியூர்ல தேவர்கள் எறும்பாக வந்து பூஜை செய்தார். சில இடங்கள்ல தேவர்கள் வந்து இந்த மாதிரி உருவத்தை எடுத்து பூஜை செய்திருக்கிறார். பல முனிவர்கள் நாக வடிவத்தில் இருந்து பல சித்தர்களை இறைவனுக்கு பூஜிப்பார்கள். ஒரு பறவையாகவோ விலங்காகவோ தான் முதல் முதலாக வந்த ஆன்மா அறிவு விளக்கம் பெறுமா சிவருமானை உணர முடியாது. பல ஜென்மங்களில் பல பிறவி எடுத்தவங்க தான் அடுத்து விட முடியும். இப்போ மானுட பிறப்பெடுத்து பல பிறவிகள் செய்தவங்க அடுத்து இந்த மாதிரி சில நேரங்களில் பிறப்பெடுத்து பிறப்பெடுத்து முந்தறிவின் தொடர்ச்சியினால் அந்த புண்ணியத்தை இட்ட முடியுமே ஒழிய, எந்த ஒரு புண்ணிய தவத்தையும் செய்யாது நேரடியாக இறைவனை யாராலும் நெருங்க முடியாது. எறும்பியூர்ல எறும்புகள் வழிபட்டன என்றால் தேவர்கள் பலராலும் சிவபெருமானை வழிபட்டவர்கள் அவர்கள் எறும்பு வடிவம் எடுத்து வழிபட்டார். திருந்து தேவன் குடியில நன்றாக வந்து இந்திரன் வழிபட்டானே என்றால் பல இந்திரனாக இருந்த காலத்திலே சிவபூஜை செய்து இறைவனை வழிபட்ட அந்த புண்ணியத்தினாலே நண்டு வடிவத்திலே வந்து வழிபட்டாரா? மயிலாக வந்து அம்மை மயிலாடுதுறையிலையும் கபாலீஸ்வர கோயிலையும் மயிலையிலையும் வழிபட்டார்கள் என்றால் அம்மைக்கு தெரியும் சிவபெருமானை வழிபட்டவங்க அவங்க, அதனால மயிலூர்த்து வழிபட்டார். ஆனைக்காவில சிலந்தியாக கொச்சங்க சோழனை வழிபட்டாரு என்று சொன்னால் அடுத்தும் அதற்கு முன்னமே அந்த சிலந்தியா அந்த உயிர் தான் இந்த பிறப்பு சிலந்தியுடைய, அதற்கு முன் அவங்க பல பல பிறவிகள்ல பல புண்ணியம் செய்திருக்கின்றார்கள். அந்த புண்ணியத்தின் வளனாக தான் வெண்ணாமல் அந்த பிரானுக்கு சித்திரப்பந்தர் அமைத்தார். எல்லா சிலந்தியும் அமைத்திட முடியுமா இறைவனுக்கு? கொச்சங்க சோழ நாயனார அந்த அந்த சுவாமி அந்த பெருமான் மட்டும்தானே சிலந்தியை சித்திரப்பந்தர் அமைத்தார். அதனால அடுத்து உடனே கொச்சங்க சோழ நாயனார திருவதாரம் செய்தார். அது மட்டும் இல்லாம அறிந்தும் அறியாமலும் அக்ரணி உயிர்கள் செய்யற அந்த புண்ணியம் கூட சிவபுண்ணியமா மாறிவிடும். திருமறைக்காட்டுல ஒரு தீபம் அணையக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப அந்த பக்கமா வந்த அந்த எலி நெய்யை சாப்பிட போது, விளக்குல இருந்த நெய்யை சாப்பிடும் போது அந்த நெருப்பு சுட்ட உடனே வேகமா மூக்கு எடுத்த உடனே தீபம் தூண்டப்பட்டுருச்சு. அறிந்தோ அறியாமலோ அது ஒரு சிவபுண்ணியம். அது அறிஞ்சு செஞ்சாமோ அறியாம அடுத்த பிறவி மாவலி சக்கரவர்த்தியாக அவதாரம் செய்து முடியுது. அதுவும் நம்ம சித்தியார் சிந்திக்க இருக்கிறோம். அதனால அக்ரணி வீரர்களும் இறைவனை வழிபட்டாலும் தவம் இருக்க வேண்டும். தவம் இருந்துதான் அக்ரணி வீரர்களும் வழிபட முடியும். சாலோக சாமீபம் இவையெல்லாம் எங்கு இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், இந்த முக்தி லோகங்கள், தவலோகங்கள் வந்து நம்ம ஏற்கனவே மூணு உலகம் பார்த்துருக்கோம். சுத்தமாயே, அஸ்தமாயே, பிரகிருதி மாயே. இந்த மூன்று உலகத்துக்கும் இந்த சுத்தமாயே பரசிவமே நேரடியாக பஞ்சகிருத்தியம் பண்ணுவதாக சிந்தித்தோம். அஸ்தமாய புவனம் அனந்தேஸ்வரருடைய ஆளுமை கீழ் உள்ள புவனம், பிரகிருதிமாய ஸ்ரீகண்டருத்தர ஆளுமை கீழ் உள்ள உலகம். இந்த ஒவ்வொரு உலகத்திலையும் சில தவலோகங்களும் முக்தி லோகங்களும் உண்டு. அந்தந்த உலகத்துக்குரிய தத்துவங்களுக்குரிய நிலையில முக்தி லோகங்கள் இருக்கும். சாலோகம் என்பது ஸ்ரீகண்டருத்தர புவனத்திலையும் இருக்கும், பிரகிருதிமாயிலையும் இருக்கும், அஸ்தமாய புவனத்திலையும் இருக்கும். சாய்ச்சிய முக்தி என்பது மேலானது, எல்லா சுத்தமாய் தாண்டி இருப்பது சாய்ச்சிய முக்தி. நாலு முக்தி இருக்கு. சாலோகம்னா தவம் செய்யக்கூடிய உலகம், தவம் தான் செய்வோம் அந்த உலகத்தில் போய். சாமீபம்னா இறைவனுக்கு சமீபத்தில் ரொம்ப நெருங்கி இருப்போம் இறைவன் இடத்துக்கு. சாரூபம்னா இறைவனுடைய உருவத்தை பெற்றிருப்போம். நமக்கு மூன்று கண்கள் இருக்கும், இறைவனுடைய உருவத்தை பெற்றிருப்போம். சாயிச்சியம்னா உருவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இறைவனோட இரண்டர கலந்து உள்ளது. சாலோக சாமீப சாரூப பதத்தில் இந்த மூணையும் நம்ம பதமுத்தின்னு சொல்லுவோம். சாயிச்சியத்தை பரமுத்தி என்று சொல்லுவோம். பரமுக்தி போயிட்டு அடுத்து பிறப்பே கிடையாது, திரும்ப வரவே மாட்டோம். பதமுக்தியில வந்தவங்க மீண்டும் இந்த பூலோகத்தில் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு இறைவனுடைய கருணையினால். இந்த உயிர்கள் உயிரடையும் பொருட்டு இப்ப சந்தான பரமாச்சாரியர், சமய பரமாச்சாரியர், பன்னீர் திருமுறை ஆசிரியர்கள், நயன்மார்கள் இவங்கெல்லாம் இறைவனோடு இந்த முக்தி லோகங்கள் இருந்தவங்க தான். சாலோக சாரூப சாமீப உலகத்தில் இருந்தவங்களை ஒரு அவதார புருஷர்களாக சாமுசித்தர்களாக சுவாமி நமக்கு அவர்களுக்கு பிறப்பினை கொடுத்து நாமெல்லாம் இவ்வுடையும் பொருட்டு நூல்களை அருளிச்சியை செய்து வழிகாட்டும் பொருட்டு அவர்களை இந்த பூலோகத்துக்கு வர செய்து அப்படின்னா இந்த மூன்று உலகம் அந்தந்த புவனத்துக்கு உரிய முக்தி லோகங்கள் இருக்கும். சாயிச்சியம் எல்லாத்தையும் கடந்தது, மூன்று மாயும் கடந்திருக்கக்கூடியது சாயிச்சியம். சாரூபம் என்பது இறைவனை போன்று மூன்று கண்களோடு அந்த முகங்களோடு இருக்கக்கூடியது வந்து சுத்தமாய புணத்துல இருக்கும். சாமீப சாலோகம் வந்து அஸ்தமாய புணத்திலயும் இருக்கும், பிரகிருதிமய புணத்திலையும், ஸ்ரீகண்டருத்தர ஆளுமைக்கிலையும், அனந்தேஸ்வர ஆளுமைக்கிலையும் அஸ்தமாய புணத்திலயும் இருக்கும். இந்த மூன்று உலகத்திலுமே அந்தந்த தத்துவங்களுக்கு அந்தந்த பக்குவமுடைய ஆன்மாக்களுக்காக அந்தந்த முக்தி உலகங்கள் இருக்கும். இத்தோடு கேள்வி நிறைவடைந்தது. இப்போ உங்களுக்கு கேள்வி, சென்ற வகுப்புல நம்ம செய்த சிந்தனையை கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். இறைவனுக்கு மூன்று வடிவம் சொன்னமா, அது எந்த வடிவங்களாம்? உயிர்களுக்காக இறைவன் மூன்று வடிவம் எடுக்கிறார், சக்தி பேத வடிவம். அந்த எந்த எதை நம்ம மூன்று வடிவம்னு சொல்றேன்? அருமையான விடை, அற்புதமான பதில். அருவம், அருவுருவம், உருவம், இதுதான் நம்ம சக்தி பேத வடிவம் என்று சொல்லுவோம். சிவசக்தி தத்துவத்தில் அருவமாகவும், சதாசிவ தத்துவத்தில் அருவுருவமாகவும், மகேஸ்வர தத்துவத்திலும் சுத்தவதி தத்துவத்திலையும் உருவமாகவும் இறைவர் எழுந்தவரை அருள் செய்கின்றார். அப்ப அடுத்த கேள்வி, நம்ம உருவத்துக்கும் சிவருமானுடைய உருவத்திற்கும் என்ன வித்தியாசம்? நாமளும் உடல் எடுத்திருக்கிறோம், அவரும் உருவம் எடுத்திருக்கிறார். இந்த ரெண்டு உருவத்துக்கு என்ன வித்தியாசம்?
அவர் உடல் ஒளி ஒளி உடம்பு, நமது உடல் பஞ்சபூதம்.
இது வந்து பொதுவான ஒரு விடை. இன்னும் சித்தாந்த ரீதியாக அந்த முறையான சொற்களோட விடை அளிக்கலாம், இன்னும் சிறப்பாக விடை அளிக்கலாம். சுவாமியினுடைய உடல் நமக்கும் சூக்ஷ்ம தேகம் இருக்க, நமக்கும் சூக்ஷ்ம தேகம் இருக்கு, தூல தேகம் ரெண்டுமே இருக்கு. அவர் வந்து தூல தேகம் எடுக்கிறார், 25 வயசில் மொத்தமா வந்து தூல தேகம் எடுத்து அருள் புரிந்திருக்கிறார். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? முக்கியம், ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குது. நாம எடுக்கிற உடலுக்கும் அவர் எடுக்கிற உடலுக்கும் அடிப்படை வித்தியாசம். மோகனையா கொஞ்சம் நெருங்கி வந்தீங்க, ஆனா அந்த சித்தாந்தத்துக்குரிய கலை சொல்லுங்க. இப்போ
இது மாயா காரண பொருளாக வந்தது உடல் மாயை கலப்பில்லாத மந்திரபூர்வமான உடல், நம்மளது வந்து மாயையிலிருந்து தோன்றிய தத்துவங்களின் அடிப்படையில் கொண்டு.
அதாவது மாறுட உடல், நாம எடுத்திருக்கக்கூடிய உடல் வினையின் காரணமாக மாயையிலிருந்து வந்த உடல். நம்முடைய உடலுக்கு முதற் காரணம் மாயை, இறைவனுடைய உடல் வந்து அப்படி வந்ததில்லை, மாயிலேருந்து வந்ததில்லை. சக்தி வடிவம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்று பார்த்தோம் இல்லையா. நந்தன் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே சிவசக்தி வடிவம் இறைவனுடைய எடுத்துக்கொண்ட அந்த சக்தி பேத, அதுதான் சக்தி பேத வடிவம்னு சொன்னால ஞாபகத்துக்கோங்க அன்பர்கள் எல்லாருமே. சுவாமிக்கு நான்கு கரங்கள் இருந்து திருவடிகள்லாம் இருந்தாலும், மந்திர ரூபமாக நம்ம போற்றினாலும், அத்துவாக்களிலே அவர் இருந்தாலும், பஞ்சபர்ம வடிவத்தில் சொன்னாலும், அவருடைய அந்த ஒவ்வொரு ஆகமத்துக்கும் இது இந்த ஆகமம் கண்களை குறிக்கும், இந்த ஆகம் நாசியை குறிக்கும் என்ன சொன்னாலும், அந்த உடல் சக்தி பேதம் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால அந்த வடிவம் சக்தியினுடைய வடிவம். அதுதான் ஐயா ஒளி வடிவம்னு சொன்னீங்க. சிறந்த சித்தாந்த கலை சொல்லலாம், சக்தி வடிவம். நம்முடைய உடம்பு மாயை வடிவம், இது மாயை, அது மாயை இல்லாதது, மாயை அது சக்தி. அதான் ரெண்டு அடிப்படை, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். வேத ஆகமங்கள் இறைவன் ஏன் அருளி செய்தார் என்று அருள் சிவாச்சாரிய சுவாமி சொல்றார். வேத சிவாகமங்களை சுவாமி என்ன காரணத்துக்காக அருளி செய்தார், அவர் அருளில்லன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாடல் அருமையா சொல்லியிருப்பார். அந்த பாடலை சொன்னாலும் சரி, அதோட விளக்கத்தை சொன்னாலும் சரி, அன்பர்கள் நேரம் கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் புக்கை பாட்டு புரட்டி பார்க்கறனால பார்த்துக்க. வேதாகமங்கள் என்ன காரணத்துக்காக இறைவன் அருளி செய்தார், எல்லாரோட வாக்கும் சூக்கு மயில பிரிச்சு போட்டிருக்க, சூக்கு மயில இருக்கிறது, பைசந்தி மத்தியமே வெகிரியாக வெளியே வரட்டும். பரவாயில்ல, தாராளம் சொல்லலாம் விடை. அதாவது நம்ம சொல்ற கேள்விக்கு பதில் தவறா இருக்கும் நீங்க நினைக்கவே வேண்டாம். அப்படி நம்ம ஒரு தவறான பதில் வைக்கிறோம்னா கண்டிப்பா திருத்தப்படும், அதனால யோசிக்காம சொல்லலாம்.
அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையா, நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கு எல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் சென்றிடாவே.
அதுதான் பதில். வேத சிவாகமங்கள், ஆரணங்கள்னா வேதம், ஆகமங்கள்னா 28 ஆகமங்கள். இந்த வேத சிவாகமங்களை சுவாமி அருளி செய்யவில்லை என்றால் இந்த உலகத்துல யாருமே முக்தி அடைய மாட்டாங்க. ஏன் முக்தி அடைய மாட்டாங்க? சந்தான செய்தி, அந்த செய்தி, குரு மரபினுடைய அந்த செய்தி மரபின் வாயிலாக சென்று யாருக்கும் கிடைக்காது. அவர்கள் நரராக மானுடர்களாக இருந்தாலும் சரி, மாலையனாதி தேவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பாதாளத்திற்கங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பிறப்புக்கு வர இருக்கும் உயிர்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இந்த குரு சந்தான செய்தி சென்றடையாது, யாரும் முக்தி அடைய மாட்டாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு வகுப்பு நடந்து இவ்வளவு பேருக்கு நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னா, முதல்வன் ஆகமங்களை அருளி செய்ததனால் அந்த ஆகமத்தின் வழியிலே வந்து சித்தாந்த சாஸ்திரங்களினால் இன்னைக்கு நம்ம அருளி செய்யணும். முத முதல்ல சிவசக்தி தத்துவத்தை சூக்ஷமாக இருந்த அந்த அந்த வாக்கு சூக்குமையாக இருந்து பைசந்தியாகி சதாசிவ தத்துவத்தில் மத்திய நிலையை அடைந்து, அப்புறம் ஈஸ்வர தத்துவத்தில் சூக்கும வைகிரியாக, மகேஸ்வர தத்துவத்தில் தூள சதா சுத்தவத்தியில் தூள வைகிரியாக மாறியது. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருநந்தி தேவர், புறச்சந்தானக்குறவர், அகச்சந்தானக்குறவர் வந்து இன்னைக்கு நம்ம அளவில் வந்து நிற்கின்றது. அதனால் வேத சிவாகமங்கள் இறைவன் இதற்காக அருளினார் என்றால், நாம் எல்லாம் கதியடையும் பொருட்டு, கதினா முக்தி, வீடுபேறு அடையும் பொருட்டு அவர் அருளி செய்தார். அப்படி அவர் அருளி செய்யலை அப்படின்னா நம்ம யாரும் கதியடைய மாட்டோம் என்பதான் அதுக்கான பதில். அவ்வளவுதான், முதல் சூத்திரம் இப்போ நாம நிறைவு செய்து விட்டோம். அன்பு பெருமக்கள், தொடர்ந்து உங்கள் சிந்தனையை செய்து கொடுத்து, உங்கள் சிந்தனையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. இன்னும் நம்ம 11 படிகள் தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது, பல நாட்களாகும், பல வகுப்புகள் சொல்லும். இந்த ஒவ்வொரு படியை தாண்டும் போதும் நீங்கள் உங்களுடைய பக்குவ நிலையில் ஒரு படியிலேருந்து அடுத்த படி போறீங்க. அப்படி அடியெடுத்து வைக்கிற மாதிரி 12 படியை தாண்டிட்டோன்னா கைலாயம்தான். அதனால் இது ஒரு பெரிய ஆன்மயாத்திரை. சிரத்தையோடு வழிபாடு பண்ணணும். தொடர்ந்து சிந்தனையை வந்து தொடர்ந்து கொண்டே இருங்க. கேள்விகள் வரும்போது எழுதிக்கொண்டே வாங்க, எத்தனை கேள்வி இருக்கோ நீங்கள் எழுதிட்டே வாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய சூத்திரங்களில் உங்களுக்கு விடை கிடைக்கும். ஒவ்வொரு சூத்திரத்தின் இறுதியிலும் இது போன்று நம்ம ஐயம் திரிவை நீக்கும் வண்ணம் ஒரு கேள்வி பதில் வகுப்பாக நம்ம அமைத்துக் கொள்வோம். இத்தோடு நம்ம இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். இதுக்கு வேற யாருக்கு அன்பர்களுக்கு வேறு எதுவும் கேள்வி இருக்கா? அதாவது இப்போ மற்ற சமயங்களில் ஜட்ஜ்மெண்ட் டே இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பிறவி உனக்கு கொடுத்தோம் இப்படியெல்லாம் அந்தந்த பாவ தண்டனை எல்லாம் உண்டு. நம்ம சமயத்தில் அந்த ரிவ்யூன்னு சொல்லக்கூடிய இதுகாலம் நம்ம செய்த அந்த பாவத்தை வந்து யமலோகத்தில் யமனே சொல்லுவான். இதெல்லாம் சிவ தர்மோத்தரத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு, கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிறவி முடிஞ்சு போகும்போது யமலோகத்துக்கு ஒரு வருஷம் தான் உயிர் ஆன்ம யாத்திரை செய்தலையே, ஒரு வருடம் ஆன்மையா ஒரு வருட யாத்திரை முடிந்து இன்னைக்கு ஒருத்தர் இறக்குறார் அப்படின்னா அடுத்த வருஷம் இதே நேரம் தான் அவர் யமபுரிய போய் அடைவார். அது வரை நடந்துகிட்டே போன பல துன்பம். அந்த சபையில யமனின் வாயிலாகத்தான் வந்து இந்த உயிர் செய்த நன்மை தீமைகள் எல்லாமே வந்து சித்திரகுப்தன் வாசிக்க அதுக்கப்புறம் ஆணையிடுறார். இந்த உயிர் அந்த நேரத்தில் வந்து எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனை ரிசீவிங் எண்ட்ல தான் இருக்கும். நம்ம இப்படி பாவம் பண்ணியிருக்கோம், இதுக்கான தண்டனை இது சரி நம்ம அனுபவிக்க மாட்டோம். இந்த உயிருக்கு பக்குவம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கருவிகளோடு எல்லாத்தோடு இந்த பூலோகத்தில் இருக்கும்போது தான் இந்த சிந்தனைகள் இந்த உயிருக்கு. இப்போ நரக லோகத்தில் இருக்கும்போது ஐயோ இப்படிலாம் தப்பு பண்ணமே இப்படி தண்டனை அனுபவிக்குமே எல்லாம் கிடையாது. தண்டனை தண்டனை தான், என்ன காரணத்துக்கு தண்டனைன்னு தெரியாது. இப்போ காமத்தின் வாயிலாக பல குற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்கு, அதுக்கு என்ன தண்டனைங்கிறது நம்ம போற்றிப்பகருடைய எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இரும்பு பதுமை இருக்கும், அந்த பதுமையை போய் ஓடி சென்று அவன் கட்டிப்பிடித்துக்கணும். அந்த ஆன்மா நெருப்பு பதுமை அது, சுட்டு எரிக்கும், அதை பயந்துக்கிட்டு கட்டி பிடிக்காம இருப்பான். சாட்டையால் அடிப்பார், நெருப்பு சாட்டையால். இதுக்கு அந்த அடிக்கு அதுவே பரவாயில்லன்னு ஒடிப்பி கட்டி பிடித்துக்கணும். என்ன காரணம் அந்த உணர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்காது. ஆனா அந்த தண்டனை அனுபவிக்கும் போது அந்த உயிரோட உயிருக்கு வந்து பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அதுக்காண்டிதான் அந்த தண்டனை. இப்போ காய்ச்சல் வந்தப்ப சாமி மருந்து கொடுக்குறாரு இல்லையா, அது மாதிரி மருத்துவர் மருந்து கொடுக்குறாரு இல்லையா, அதை மாதிரி இந்த மருந்து சாப்பிட்டோன்னு பக்குவம் வர்ற மாதிரி இந்த பிறவியில நமக்கு சில நேரங்களில் நம்மளை நாமே சுய பரிசுவை செய்து கொண்டு பார்த்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நம்ம பிறந்தோம், 40 வயசு ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் பார்த்து இது இந்த பிறந்த பிறப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு நம்ம நன்மை செய்திருக்கிறோம், யார் யாருக்கு தீங்கு பண்ணியிருக்கோம், நம்ம பிறந்தனால இந்த உலகத்துக்கு என்ன பையன், நம்ம சார்ந்தவங்களுக்கு என்ன பையன், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை எல்லா உயிர்களாலையும் அந்த உணர்வை எல்லாராலையும் செய்து கொள்ள முடியாது. கொஞ்சம் அறிவு விளக்கம் பெற்றவங்களால சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள முடியும். இந்த பிறவியில் ஒரு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் யோசித்துக் கொள்ளலாம். ஆனால் பக்குவடைய ஆன்மாக்கள் அப்படி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள். அவர்களைத்தான் தம்மை உணர்ந்து தன்னையுடைய தன்னுடையார் என்று மேகண்டார் சொல்வார். பக்குவடைய ஆன்மாக்கள் கண்டிப்பாக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அடியன் எடுத்துக்காட்டு, இப்போ 42 வயது ஆயிடுச்சு, இதுவரை 1000 முறை பஞ்சாட்சரம் நம்ம ஜெபிச்சிருப்போம், எவ்வளவு பத்தியங்கள் ஓதியிருப்போம், எவ்வளவு சிவதர்மங்கள் செய்திருப்போம், எத்தனை கோயிலுக்கு தொண்டு பண்ணியிருப்போம், நாம பிறந்ததுனால இந்த சைவ சமயம் அடைந்த பலன் என்ன, நம்ம யார் எத்தனை பேருக்கு உபகாரமாக இருந்திருக்கிறோம், அது ஒரு பக்கம், நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய பக்குவ நிலையில எந்த பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டோம், ஒரு 15-20 வயது இருக்கும் பொழுது, 22 வயது இருக்கும் பொழுது அந்த பொருளுக்கு இன்னும் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இது போன்ற சுய பரிசோதனை நம்மளை இந்த பிறவியில பக்குவடைய ஆன்மாக்களால் செய்து கொள்ள முடியும். ஓரளவு செய்து நம்மளை திருத்திக்கலாம். அந்த சுய பரிசோதனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா நல்ல கேள்வி அது. இந்த சுய பரிசோதனை செய்தாதான் நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியும். அந்த செல்ஃப் டெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம உத்தம ஞானிகளே எல்லாரும் நினைச்சுக்கொள்வோம். அதனால் இந்த சுய பரிசோதனை இந்த பிரிவே செய்யலாம். இந்த உடலோடு இருக்கிறவரை நம்ம செய்ய முடியும். உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது நம்மளுடைய நிலையிலே அது இருக்காது. இறைவன் வகுத்து அந்த விதியின்படி அது பயணிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, நரகத்துக்கு போகும், சொர்க்கத்துக்கு போகும். மறுபடி இந்த பூலோக பிறப்பு எடுத்த பிறகுதான் அந்த உயிருக்கு வந்து அந்த பரிசோதனை செய்யக்கூடிய இந்த நிலை, இந்த வாய்ப்பே அமையும். ஆனால் இந்த பூமி சிவன் உய கொள்கின்றவாறு இந்த பூமியில் தான் நம்ம இறைவனை உணர்ந்து அடைய முடியும். இந்த பூமியில் தான் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதல் இந்த பூலோகத்தில் தான் நடைபெறும். ஆனால் இந்த பிறப்பில் அதை செய்ய முடியும், அதையும் பக்கமுடைய மக்கள் நிச்சயமாக செய்ய முடியும், எல்லாராலையும் முடியாது. இப்போ நீங்கள் அடியார்கள்லாம் உங்கள் நீங்களே சுய பரிசோதனை செய்வீங்க. இப்போ சாதாரண நாங்கள் நம்ம வீட்டுக்கு பால் கொடுக்குறவரோ காய்கறி கொடுக்குறவரோ செய்ய முடியுமா, அவங்களுக்கு அன்றாட பிழப்பே பெரும் பிழப்பாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு இந்த பெரிய வாய்ப்பு இல்லை, இந்த பக்குவம் அடையும். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைத்ததா, ஓரளவு புரிந்ததா, வேற கேள்விகள் அன்பர்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருக்கா அடியார்களுக்கு? சித்தியார் வந்து இப்போ devaram.org ஒரு இணையதளம், thevaram.org அந்த இணையதளத்தில் சித்தியாருக்கான எளிமையான உரை இருக்கு. நீங்கள் பாடல் மட்டும் படிக்காமல் சில இன்னும் shaivam.org அறுவர் உரை இருக்கு. இப்போ அறுவர் உரை உங்களுக்கு புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னா, தமிழ் கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னா, தேவாரம் டாட் வாஜி தருமபுரம் மடத்தின் சார்பாக ரொம்ப எளிமையான உரை போட்டிருக்காங்க. நீங்க இந்த பாடலை அவசியம் இந்த 90 பாடல்களையும் படித்து பாருங்க. படித்து கொஞ்சம் சந்தேகம் வரும்போது வகுப்புல நம்ம இந்த ஒலிப்பதிவையும் நீங்க கேட்டு பார்க்கலாம், அந்த உரையும் சேர்ந்து படிச்சு பாருங்க. அந்த சிந்தனைங்கிறது ஒரு தனி வழிபாடு, கேட்டுட்டீங்க, கேட்ட பிறகு சிந்திக்க வேண்டியது இப்போ உங்களுடைய தலையாய கடமை. அது நீங்க சிந்தித்தால்தான் அடுத்த நிலையை சென்று அடைய முடியும், தெளிதல் என்ற அந்த அடுத்த நிலையை சென்று அடைய முடியும். தொடர்ந்து அன்பர்கள் மக்கள் வழிபாடு செய்ய இத்தோடு இந்த வகுப்பினை நாம நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் ஆதாரமாகிய மாணிக்க வாசகர் பாதார விந்தம் வடிவம் பண்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து ஞானோதயம் வந்து குளிடுமே இருவினைதாமவே மும்மலை மீங்கி வீதி சிவம் கருவுருமாறின் மீது என்று காட்டவல்ல குருபரண்ணி என்று வேறறி எனக்கு வளையத்தில் திருவண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதையே சிச்சவேசா தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் மலர்ச்சேவடிகள் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் மலர்ச்சேவடிகள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மலர்டிகள் ஹரஹர நம பார்வதி பதயே திருச்சிற்றம்பலம். நம பாரதிபதியை சொல்லும் போது எல்லாமே நீங்க அந்த இவள் தந்த ஆக்கம் இல்லாமன்ற அந்த சக்தியை பற்றி அருள் சிவாச்சாரியா சொன்ன அந்த கருணையை அன்பர்கள் நினைத்து உலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பசுபதிநாதர் சிவப்பணி பேரவை அன்பர்கள் எல்லோரும் இந்த வகுப்புல இருந்து நீங்க நீங்கிக்கலாம். புதிய அன்பர்கள் இருக்காங்களே, இப்போ நிறைய புதிய அன்பர்கள் இருக்காங்க, நம்ம பிரேமாவதி அம்மா அப்புறம் ஜானகி அம்மா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த புதிய அன்பர்கள் மட்டும் நீங்கள் இந்த இணைந்திருங்க வெபெக்ஸில், மற்ற அன்பர்கள் எல்லோரும் விடைபெற்றுக் கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம் திருநீலகண்டம். திருச்சிற்றம்பலம் ஜானகி சிவா நீங்களும் பிரேமாவதி அம்மா ரெண்டு பேரும் தான் இருக்கிறீங்க. நம்ம பசுபதிநாத சிவப்பணி பேரவை அன்பர்கள் என்கிட்ட தொடர்ந்து கடந்த 10 வருடத்துக்கு மேலாக இந்த மாதிரி உபன்யாசம் பல வகுப்புகள் பெரிய புராணம் திருமுறை சைவ சித்தாந்தம் என்று தொடர்ந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் எளிமையாகத்தான் இருக்கும். நீங்கள்லாம் புதிய மாணவர்கள், முதல்ல நான் ஜானகிமா உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு இந்த வகுப்பு எப்படி இது உங்களுக்கு கடினமாக உங்களுக்கு பின்பற்ற முடியுதா? நீங்க சைவ சமயத்து எந்த நிலையில இருக்கிறீங்க? திருமுறை படி பாராயணம் எல்லாம் பண்றீங்களா? உங்களுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான உதவிகள் அப்படின்னு சொல்லி.
எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் பேக்ரவுண்ட் இருக்கு. சோ நான் மத்த சித்தாந்தம் தர்சனம் படிச்சிருக்கேன் கொஞ்சம் பேசிக்ஸ். ஆனா எனக்கு வந்து இதுலதான் ஜாஸ்தி சைவ சித்தாந்தத்துல. சோ திருமுறை 1 வருஷத்துக்கு மேல கத்துட்டேன். ஈஸ்வரன் ராமன் ஓதுவார் அவர்கள் கிட்டே திருமுறைய 1 வருஷமா கத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சைவ சித்தாந்தம் வகுப்பு இங்க மந்தவெளியில் நடக்கும், அதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனா அது இப்போ இதனால இந்த கொரோனா வைரஸ்னால அது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. சோ இப்பதான் அதுல ஒரு இதுவா ஆரம்பிச்சிருக்கேன், பிகினிங் தான் இது.
சரி, நித்திய பாராயணம் திருமறை பாராயணம் இந்த மாதிரி வழிபாடுகள் இதெல்லாம் வந்து நீங்க உங்களோட நித்திய வழிபாடுல வைத்துக் கொள்ளுங்க. இது வந்து ஒரு ஒரு துணையா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்குமே இந்த திருமுறை வழிபாடு சித்தாந்தத்துக்கு ரொம்ப துணையா இருக்கும். 5 எழுத்து பதியங்கள் இன்னும் ரவிசங்கர் ஐயாக்கு பெரும்பாலான விஷயங்கள் தெரியும், அவர் எப்படி உங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். லட்டாலும் ஐயாவோட தொடர்பு கொள்ளுங்க, நானும் சொல்றேன் சில அடிப்படை விஷயங்கள். ஏன்னா மிக உயர்ந்த இந்த ஏனைய தத்துவ ஞானங்கள்ல பல தத்துவ ஞானங்கள் இருக்கு, அத்வைத்தம் இருக்கு, பல தத்துவ ஞானங்கள்ல ரொம்ப 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 ஒரு உயர்வான தத்துவ ஞானம் வந்து சைவ சித்தாந்தமா பார்க்கப்படுது. இதை புரிந்து கொள்றதே வந்து கொஞ்சம் கடினம் தான், எல்லாம் எல்லாருக்கும் எதுவும் அல்ல. இது வந்து ரொம்ப ஒரு பல பிறவிகள் எடுத்து புறப்புறப்பு சமயத்திலிருந்து அகச்சமயம் வந்து கடைசி வந்தவங்களுக்கு தான் இது. அதனால கடினமா இருக்கும், அதுக்கு துணையா இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு பஞ்சாட்சர ஜபம், இந்த திருமுறை சித்தாந்தம் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். சில விஷயங்கள் புரியல அப்படின்னா தாராளமாக நீங்க உங்களுடைய ஐயப்பாடு என்ன அப்படிங்கிறது என்ன வாட்ஸ்அப் நீங்க அனுப்புங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னு நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அதனால கடினமா இருக்கு அப்படின்னாலும் யோசிக்க வேண்டாம், தாராளமாக நீங்க அதை பயிலலாம். அந்த முயற்சிக்கு அடியேன் வாழ்த்து தெரிவிக்கிறேன். தொடர்ந்து அந்த வகுப்பு கேட்கிற அந்த முயற்சி, நான் சொல்றப்ப அந்த இச்சை ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்தின் மேல் நம்ம இச்சையை வைக்கிறோம் அப்படின்னாலே அந்த ஒரு விருப்பம் நமக்கு உரிய அந்த அறிவை கொடுக்கும், அந்த அறிவை அடைவதற்கான கிரியை ஏற்படுத்தும், செயலை ஏற்படுத்தும். அதனால ஒரு இறைவனை அடையிறதுக்கு ரெண்டே ரெண்டு மொழி தான் அந்த உலகத்தில், சமஸ்கிருதம் இல்லைன்னா தமிழ். எனக்கு ரெண்டையும் சொன்னவர் அவர் தான். அந்த தத்துவ ஞானத்தை இந்த ரெண்டு மொழியில ஒரு மொழியில வல்லமை பெற்றா அறிஞ்சிக்கலாம், இந்த ரெண்டு மொழியில ஒரு மொழியில வல்லமை பெற்றாதான் அந்த மொழியில் உள்ள நூல்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏனைய மொழிகளால நம்ம இறைவனுடைய உண்மைத்தன்மையை உணர முடியாது. ஏன்னா இது இந்த ரெண்டு மொழியும் இறைவனை கொண்ட மொழி. மற்ற மொழிகள்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆங்கிலமா இருக்கட்டும், மற்ற அனைத்து மொழிகளும் மருவி வந்த மொழி. இந்த இரண்டு மொழிகளில் இருக்கக்கூடிய அக்கறங்களும் அந்த இலக்கண செறிவும் அந்த வளமையும் வேற எந்த மொழியிலும் கிடையாது. அதனால அவர் பெருமையை சொல்றதுக்கு இந்த ரெண்டு மொழியை விட்டு அவர் மொழி கிடையாது. அதனால நீங்க இன்னும் எத்தனையோ நூல்கள், சமஸ்கிருத நூல்கள் கூட ஆகமுகத்துலாம் எத்தனையோ உரைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க சிந்தனை செய்யலாம். தமிழுக்கு முடியாட்டாலும் அதுவும் நீங்க பாத்துக்கலாம். தமிழ் மொழியும் நீங்க திருவருளால பின்பற்ற கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க. ரீட் பண்ணுவீங்க இல்லையா, படிப்பீங்க, அதெல்லாம் தெரியல. ஓ அப்படியா, சரி சிவா. அப்ப அப்ப கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கடினம் தான். கத்துக்க முயற்சி பண்ணுங்க, ரொம்ப பெரிய ஏற்கனவே படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அது பெரிய தடையா இருக்காது. புருஷன் புருட தத்துவத்தை வந்து புருஷ தத்துவம்னு சொல்லுவோம். ஓசைய சத்தம் ஸ்பரிஷம் ஸ்கந்தம் இப்படிலாம் சொல்லுவோம். இப்போ பெரும்பாலும் நம்ம தமிழ் மொழியிலேயே முழுமையாக நாங்கள் அப்படின்னு சித்தாந்தம்லாம் பயின்றதுனால இப்போ அதிலே தான் அடியனுடைய கையாடல் எல்லாமே இருக்கும். அங்கங்கே சில சமஸ்கிருத சொல் உரையில் மாதவ சிங்கான சுவாமியில் இருந்ததுனால சில சமஸ்கிருத சொற்கள்லாம் வரலாம். எளிமையாக கொஞ்சம் மேக்ஸிமம் சிமிலாரிட்டி ஒற்றுமை இருக்கும், எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சிவ சிவ திருச்சி தம்பலாம். பிரேமா சிவா எப்படி இருக்கீங்க, பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கேட்கல. கேக்குதா சிவா? அப்படியே பேசுறேன். நீங்க பேசுறீங்க பட் என்ன காரணத்தால கேட்க முடியல கொள்றேன். சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, நீங்க தேவன் டாட் ஓஆர்ஜியில் அந்த உரையை படிச்சு பாருங்க. ஏதாவது ரொம்ப கடினமான பின்பற்ற முடியாம ரொம்ப கடினமா இருந்தா தாராளமா நீங்க உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அது நீங்க அடியனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இன்னும் வேற எந்த சில விஷயங்கள் ரொம்ப கடினமா புரியல அப்படின்னாலும் தாராளமா சொல்லுங்க, அடியனால என்றாலும் முயற்சி பண்றேன். சரி, வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், திருநீலகண்டம், பேரம்பலம், பொன்னம்பலம், திருச்சிட்டம்பலம்.